वाणी व्यक्त चल रही थी 31/12/99 का चौथा तीर्थ लास्ट में जो पैराग्राफ है वो ज्योरिस्ट और कल्चरल ग्रुप से बोला
நேற்றுவாணி நடந்து கொண்டிருந்தது 31/12/1999 அவ்விக்தவாணி நான்காவது பக்கத்தில் லாஸ்ட் பந்தியில் ஜூரிஸ்ட் மற்றும் கல்ச்சுரல் விங் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். இன்று எந்த குரூப் உட்கார்ந்து கொண்டுள்ளது? தங்களுக்குள் மீட்டிங் செய்தீர்களா? யார் யாரிடம் கேட்டார்?
பாப் தாதா ஜூரிஸ்ட் குரூப் से पूछा।
பாப் தாதா ஜூரிஸ்ட் குரூப்பிடம் கேட்டார்.
ஆபஸ் மே மீட்டிங் கி?
தங்களுக்குள் மீட்டிங் செய்தீர்களா?
அச்சா கே நயா பிளான் பனாயா?
நல்லது, என்ன புதிய திட்டம் தீட்டினீர்கள்?
வாரிசார் கப் நிகாலேங்கி?
வாரிசுதாரர்களை எப்போது உருவாக்குவீர்கள்? தந்தையின் வாரிசுதாரர் குழந்தைகள், சுப்ரீம் தந்தையின் வாரிசுதாரர் குழந்தைகள், ஏனெனில் சுப்ரீம் தந்தை தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார்.
இஸ் ராஜயோக சே ஏக ஹி ஜனம் மே அனேகோ ஜன்மோ கி ராஜாயி பிராப்த ஹோதி ஹே.
இந்த ராஜயோகத்தின் மூலமாக ஒரே ஜென்மத்தில் அநேக ஜென்மங்களின் பிராப்தி என்பது கிடைக்கிறது, பயன் கிடைக்கிறது. அந்த ஸ்கூல் காலேஜ் இவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை.
இன்ஜினியரிங் படாய் ஜாதி ஹே, டாக்டரி படாய் ஜாதி ஹே, லேகின் ஏக் ஜன்ம கே லியே படாய் படாய் ஜாதி.
அதில் இன்ஜினியருக்காக டாக்டருக்காக படிப்பிக்கப்படுகிறது, ஆனால் ஒரே ஒரு ஜென்மத்துக்காக படிப்பிக்கப்படுகிறது.
யே சுப்ரீம் சோல் பாப் தோ ஆ கர்கே ஏக் ஹி ஜனம் மே அநேக ஜன்மோ கி ராஜாயி கா வர்ஷா தேதே ஹே.
இந்த சுப்ரீம் சோல் தந்தை வந்து ஒரே ஜென்மத்தில் அநேக ஜென்மத்திற்கான ராஜ்யத்துக்கான ஆஸ்தியை கொடுக்கிறார். அந்த ராஜ்யத்தை எந்த மனிதராலும் கொடுக்க முடியாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தனர், சிறிய ராஜாக்களும் இருந்தனர். அந்த ராஜாக்களுக்கு இந்த கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்படுத்தும் பவர் என்பதை யார் கொடுத்தார்? எப்போது கொடுத்தார்?
கீதா கா பகவான் பரம பிதா பரமாத்மா சிவ நிராகார் ஹி ஆ கர்கே இஸ் சக்தி பர ராஜயோக சிகாதா ஹை.
கீதையின் பகவான் பரம்பிதா பரமாத்மா சிவன் தான் வந்து இந்த சிருஷ்டியில் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இந்த ராஜயோகத்தின் மூலம் அநேக ஜென்மத்துக்கான ராஜ்யம் கிடைக்கிறது.
டாக்டர்
ஆக்குவதில்லை,
இன்ஜினியர்
ஆக்குவதில்லை. இது அற்பகால பிராப்தி ஆகும், எல்லைக்குட்பட்ட பிராப்தி ஆகும். சுப்ரீம் சோல் தந்தையோ வந்து ஆத்மாவிற்கு ஆன்மாவிற்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். ஆத்மீக வாரிசாரர் ஆக்குகிறார். ஆத்மீக ஆஸ்தி என்பது ஆத்மாவின் சக்தி. சர்வசக்திவான் தந்தை வந்து ஆத்மாவில் இவ்வளவு சக்தியை நிரப்பி விடுகிறார். ஒரே ஜென்மத்தில்
ராஜாயிசல்
அநேக ஜென்மத்துக்கான ராஜ்யத்துக்கான ரிஹர்சல் ஷூட்டிங் ஒத்திகை என்பதை இந்த சங்கமயோகத்தில் வந்து செய்து விடுகிறார். ஒரு பக்கம் உலகில் அணுகுண்டு உருவாக்கம் என்பது நடந்து கொண்டுள்ளது. அதன் மூலம் ஹரஹர பம் பம் என்ற பிராக்டிக்கல் கோஷணை என்பது ஒலிக்கிறது. மறுபக்கம்
கீதா பகவான் பரம் பிதா பரமாத்மா சசி பர ஆச்சரிக்கே பாண்டவோ கே துவாரா
கீதையின் பகவான் பரம்பிதா பரமாத்ம தந்தை இந்த சிஷ்யில் வந்து பாண்டவர்களின் மூலமாக குப்த பாண்டவர்கள் மூலம் குப்த ஸ்தாபனை என்ற காரியத்தை செய்விக்கிறார். அந்த ஸ்தாபனை காரியமும் யோக பலத்தின் மூலமாக முழுமையடைகிறது. இது தேகத்துக்கான யோகம் அல்ல, இது ஆத்மாவின் யோகம். ரூ என்றால் ஆத்மா, ஆத்மா என்றால் மனம் புத்தியின் சக்தி. இந்த மனம் புத்தியின் சக்திக்காக கீதையிலும் மகா வாக்கியம் கூறப்பட்டுள்ளது. மனிதன் எப்போது சரீரத்தை விடுகிறானோ அப்போது புருவத்துக்கு மத்தியில் பிராணரூப ஆத்மாவை அனுபவம் செய்ய வேண்டும் என்று. இந்த புருவத்துக்கு மத்தியில் அந்த ஜோதிர்பிந்து ஆத்மா அமர்ந்துள்ளது. அதன் நினைவார்த்தமாக திலகமிடப்படுகிறது. ஆத்மா இங்கு நிலைத்திருக்கிறது என்று.
இந்திரா காந்தி கோலி மாறனே வாலேனே சாத்தி மே 27 கோலியா தாக்கி.
இந்திரா காந்தியை சுட்டவர்கள் மார்பில் 27 கோலிகளால் துளைத்தார்கள். இருப்பினும் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு என்பது இருந்தது.
உத்தம் அங்க மே சரீர ரூபி ராஜ்ய கா பேட்னே வாலா ராஜா பிரகிருதி கே மத்திய சே சாரே சரீர கோ கண்ட்ரோல் கர்த்தா ஹே. अगर वो जानता होता तो एक ही गोली में काम तमाम कर देता.
आत्मा நெற்றியில் இருக்கிறது, உத்தம அங்கத்தில் இருக்கிறது. அந்த உத்தம அங்கத்தில் இந்த சரீரத்தில் அமரும் ராஜா புருவ மத்தியில் இருந்து முழு உடலையும் கட்டுப்படுத்துகிறது என ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருந்தால் ஒரே குண்டால் வேலையை முடித்திருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட கொடூரமானவர்கள் நிறைய உள்ளனர். கொடூரமானவர்களுக்கு ஆத்ம ஞானம் என்பது எளிதாக கிடைப்பதில்லை. பரமாத்ம தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். ராஜயோகம் என்பது சரீர பலம் உள்ளவர்களுக்கு கிடைப்பதில்லை. உலகத்தின் எவ்வளவு பெரிய சரீர பலம் நிறைந்தவனாக இருந்திருந்தாலும் சரி, உலக வரலாற்றில் எவ்வளவு பெரிய பிரசித்தமானவனாக இருந்திருந்தாலும் சரி.
நெப்போலியன் போனபார்ட், ஹிட்லர் ஜேசா, सारे संसार में राजाई प्राप्त करने का आकांक्षी क्यों न रहा हो, लेकिन सारे संसार में राजाई प्राप्त नहीं कर सकता। ये सिर्फ राजयोग बल ही है। जिस योग बल से बिना बाहुबल का प्रयोग किए वाइब्रेशन को कंट्रोल करके सारी सृष्टि के ऊपर शांति की स्थापना वो शांति देवा पाप आकर की करता है।
நெப்போலியன் போனபார்ட் ஹிட்லரை போன்று முழு உலகின் மீது ஆட்சி செய்ய வேண்டும் என்ற பெரும் நோக்கமுடையவரானாலும் சரி, ஆனால் முழு உலகின் மீது ராஜ்யத்தை அடைய முடியாது. இது ராஜயோக பலத்தாலே முடியும். இந்த யோக பலத்தால் உடல் பலத்தை அடையாமலேயே வாயுமண்டலத்தை கட்டுப்படுத்தி முழு உலகின் மீது சாந்தியை அந்த சாந்தி தேவனே வந்து ஸ்தாபனை செய்கிறார்.
एक तरफ आत्माओं को, राजियों को, राजयोगियों को वो शांति के वाइब्रेशन ऐसे मिलते हैं कि वो अशांति की दुनिया से अपनी मन बुद्धि को परे ले जाके रख देते हैं। शरीर छोड़ने के बाद नहीं, शरीर में रह करके ही आत्मा इस बात का अनुभव करे कि शांति क्या चीज है। दुखों से मुक्त होने के बाद शांति की अनुभूति होती है।
ஒரு பக்கம் ஆத்மாக்களுக்கு, ராஜயோகிகளுக்கு இப்படிப்பட்ட சாந்தியின் வைப்ரேஷன் கிடைக்கிறது. அவர்கள் அசாந்தி உலகிலிருந்து தனது மனம் புத்தி ரூப ஆத்மாவை தனிப்படுத்தி வைத்து விடுகின்றனர். உடலை விட்ட பிறகு அல்ல, உடலில் இருந்தபோதே ஆத்மா சாந்தி என்ன என்ற விஷயத்தை அனுபவிக்க வேண்டும். துக்கத்திலிருந்து முக்தி அடைந்த பிறகு சாந்தி அனுபவமாகிறது. துக்கமான ஆத்மா அசாந்தி அடைகிறது.
धन से अशांत होती है, संबंधियों से अशांत होती है, समाज से अशांत होती है, शासन से अशांत होती है, दुनिया के वाइब्रेशन से अशांत होती है।
आत्मा உடலால் அசாந்தி அடைகிறது, செல்வத்தால் அசாந்தி அடைகிறது, சம்பந்திகளால் அசாந்தி அடைகிறது, சமூகத்தினால் அசாந்தி அடைகிறது, ஆட்சியினால் அசாந்தி அடைகிறது, உலகின் வைப்ரேஷன் காரணமாகவும் அசாந்தி அடைகிறது. இப்படிப்பட்ட அசாந்தி மற்றும் துக்கம் நிறைந்த ஆத்மாக்களை துக்கத்தால் நிறைந்த மனித சமுதாயத்தை சாந்தியின் தகவலை கொடுப்பதற்காக தந்தை
சுப்ரீம் சோல்,
சுப்ரீம் தந்தை
ஹர் சௌதே யுக கே அந்த மே,
ஒவ்வொரு நான்கு யுகங்களின் இறுதியிலும்
ஜிசே கல்பாந்த கஹே,
கல்பத்தின் இறுதி எனப்படுகிறது.
ஏக நாம் ஹே கல்பாந்த காரி,
அவருக்கு கல்பாந்தகாரி என்ற பெயரும் உள்ளது. நான்கு யுகங்களை முடித்து வைக்கக்கூடியவர். அற்பகால டிராமாவும் உள்ளன, மூன்று நான்கு சீன்களை உடையவை. இப்படி இந்த சிருஷ்டி ரூப டிராமாவிலும் மூன்று நான்கு சீன்கள் உள்ளன. சத்யுகம் அனைத்திலும் சிறந்த யுகம்.
த்ரேதாயுக செகண்டரி,
த்ரேதாயுகம் இரண்டாம் தரம்.
த்வாபரயுக தர்ட் கிளாஸ், தர்ட் கிளாஸ் சுக ஹோதா ஹை. ஆர் கலியுக இஸ்மே ஃபோர்த் கிளாஸ் சுக ரஹ ஜாதா ஹை.
த்வாபரயுகம் தர்ட் கிளாஸ், மூன்றாம் தர சுகம் இருக்கிறது. கலியுகம் ஃபோர்த் கிளாஸ், அதில் நான்காம் தர சுகம் இருக்கிறது.
சுக நாம் மாத்திர கா அல்ப கால் கா இந்திரியோ கா சுக ரஹ ஜாதா ஹை.
பெயரளவுக்கான சுகம் இருந்து விடுகிறது, அற்ப காலத்திற்கான சுகம் இருக்கிறது. ஏனெனில் ஆத்மாவில் சுகத்தை அனுபவிக்கும் சக்தியே இல்லாமல் போய்விடுகிறது. கலியுக இறுதி வர வர நொடி சமயத்துக்கான சக்தி மட்டுமே இருக்கிறது.
ஒன்று
இரண்டு நொடிகள் அல்லது அதிகத்திலும் அதிகமாக நான்கைந்து நொடிகள் வரை சரீர சம்பந்தத்தினுடைய சுகத்தை அனுபவிக்க முடிகிறது. அதன் பிறகு ஆத்மா சக்தி இழப்பதை அனுபவம் செய்கிறது. இந்த எல்லைக்குட்பட்ட சுகம், ஐந்து தத்துவங்களின் சுகம், இந்த ஜட இயற்கை சக்தியினுடைய சுகம்,
தாமசி பிரகிருதிகா சுக
தாமசமான இயற்கையினுடைய சுகம் என்பது அற்ப காலத்திற்கானது. அந்த ஜடத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பிரகிருதி பத்தி தந்தையில் விஸ்வ பிதாவின் உடலில் ஆடமில்
முஸ்லிமானோக்கே ஆதம் மே ஹிந்துவோக்கே ஆதி தேவ மே
முஸ்லிம்களின் ஆதமில் ஹிந்துக்களின் ஆதி தேவரில்
ஜெயினியோக்கே ஆதி நாத் மே
ஜெயினிகளின் ஆதிநாதரில்
பிரவேசிக்கிறார்.
ஏனெனில் அந்த சுப்ரீம் தந்தைக்கு தனது என ஒரு சரீரம் கிடையாது. அவரோ சதாசிவன், அவர் சதா ஞான சுரூபமானவர். எனவே
ஆதே ஹுவே பி சரீர் மே பிரவேஷ் கர்தே ஹுவே பி ஜேசா கீதா மே லிகா ஹை பிரவேஷ் தும்
அவர் இந்த சிருஷ்டியில் வந்த போதிலும் சரீரத்தில் பிரவேசமான போதிலும் கீதையில் எழுதப்பட்டுள்ளதை போல நான் பிரவேசம் செய்ய யோகியமானவன் ஆகிறேன் என்கிறார். அவர் சரீரத்தில் வந்த பிறகும் அவருக்கு எந்த பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் ஏற்படுவதில்லை. அவர் தனிப்பட்ட ஆத்மாவார், பரம்பிதாவார்.
அனைத்து
ஆத்மாக்களும் மனித, புழு, பூச்சி, பறவைகள், விலங்குகள் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். மனிதர்களை போலவே புழு, பூச்சி, பறவை, விலங்கு ஆத்மாக்களும் இந்த சிருஷ்டியில் வருகின்றன. ஆனால் மனித ஆத்மாக்கள் மிகவும் உயர்ந்தவை என கூறப்படுகின்றன. மனிதர்களின் ஜென்மம் என்பது மிகவும் கிடைத்தற்கரியது எனப்படுகிறது. சாஸ்திரத்திலும் இது புகழ் வாய்ந்தது. மனிதன் என்று எப்போது சொல்லப்படுகிறது எனில், மனு அர்த்தாத் பிரம்மா, மனன சிந்தனை செய்யக்கூடிய பிரம்மா எப்போது இந்த உலகில் பிரத்யட்சம் ஆகிறாரோ,
as ऐसे नहीं कि ब्रह्मा कोई ऊपर सूक्ष्म बतन में होगा, सारी दुनिया में वो ब्रह्मा के द्वारा स्थापन किए हुए ब्रह्मा कुमारी विद्यालय स्थापन हो जाते हैं। हर छोटे बड़े दोस्त वो ब्रह्मा कहो मनु कहो, उस मनु के द्वारा निकली हुई जो ज्ञान की उस श्वास है जिसे वेदवाणी कहा जाता है, माना जानकारी का नाम, अज्ञानता का नाम नहीं। ब्रह्मा के मुख से जो ज्ञान का उपवास निकलता है, जो वाणी निकलती है, उस वेदवाणी से जो ब्राह्मण शक्ति है असली ब्रह्मा की डायरेक्ट होना, वो पहले पहले प्रभावित होती है।
प्रैक्टिकल ரூபத்தில் பிரம்மா மேலே சூட்சும் வதனத்தில் இருப்பவர் என்பதல்ல, முழு உலகிலும் பிரம்மாவின் மூலம் உருவாக்கப்பட்ட பிரம்மா குமாரி வித்யாலயம் ஒவ்வொரு சிறிய பெரிய நாடுகளிலும் உருவாகி விடுகின்றன. அந்த பிரம்மா என்றாலும் சரி, மனு என்றாலும் சரி, அந்த மனுவினால் வெளிப்பட்ட ஞானத்தை வேதவாணி எனப்படுகிறது. வித் என்றால் அறிந்து கொள்வது, வேதம் என்பது அறிந்து கொள்வது ஆகும், அறிவில்லாமை அல்ல. பிரம்மாவின் மூலம் வெளிப்பெறும் ஞானம் வாணி, அந்த வேதவாணி மூலம் உண்மையான பிராமண உலகம், பிரம்மாவின் நேரடி குழந்தைகள் அவர்கள் முதன் முதலில் பிரபாவம் அடைகின்றனர். சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது பிரம்மாவின் வாய் மூலம் பிராமணர்கள் வெளிவந்தனர். இப்போது வாயில் மஷின் ஏதாவது அமைக்கப்பட்டுள்ளதா அதிலிருந்து பிராமணர்கள் வெளிவருவதற்கு? புஜங்களிலிருந்து சத்திரியர்கள் வெளிவந்தனர், இது கவிஞர்களின் கவிதை மட்டுமே ஆகும். ஓவியர்கள் பாவனைகளால் நிறைந்து ஓவியங்களை உருவாக்கினார்கள். அதன் பாஷையை ஒவ்வொரு மனிதராலும் புரிந்து கொள்ள முடியாது. எவர் மனன சிந்தனை செய்யும் வகையினரோ அவர்களே புரிந்து கொள்ள முடியும். இப்படி மனன சிந்தனை செய்பவர்கள் மனுவின் நேரடி குழந்தைகள் ஆகின்றனர். ஒவ்வொரு தர்மத்திலும் இந்த சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உள்ளனர். எப்போது இவ்வுலகில் அணுகுண்டு சக்தி உருவாகி விடுகிறதோ அப்போது ஒவ்வொரு தர்மத்திலும் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க இவ்வுலகில் பரமாத்ம தந்தை உதயமாகி விடுகிறார். ஆதம், ஆடம், ஆதிதேவன், ஆதிநாதரில் ஒவ்வொரு தர்மத்திலும் இந்த பெயர் புகழ் பாடப்பட்டுள்ளது. பெயர் காரியத்தின் ஆதாரத்தில் அமைகிறது. எவர் இந்த சிருஷ்டியில் ஆதியில் வந்து சிருஷ்டியை உருவாக்கினாரோ, ஆனால் எப்படி கிடையாது, இந்த சிருஷ்டி இல்லை, சிருஷ்டி இருந்தது. மனித சிருஷ்டியில் ஒவ்வொரு தர்மமும் ஜடத்துவத்தன்மையை அடைந்திருந்தது. தர்மத்தின் பொருள் தாரணை ஆகும்.
பரமாத்மா
திவ்ய குணங்களின் தாரணை, திவ்ய குணங்களின் இடத்தில் எப்போது ஒவ்வொரு தர்மத்திலும் அதர்மம் நிறைந்து விடுகிறதோ பரவி விடுகிறதோ அப்போது பரம்பிதா பரமாத்மா இவ்வுலகில் அந்த அதர்மத்தை அந்த அதர்மிகளை நஷ்டம் செய்வதற்காக இவ்வுலகில் உதயமாகிறார். எங்கிருந்து உதயமாகிறார்? ஆலமரம் எடுத்துக்காட்டாகும். இந்த அஸ்வத் மரத்திற்காக கீதையில் மகிமை பாடப்பட்டுள்ளது. இந்த மரம் மனித சிருஷ்டி ரூப மரமாகும், சிருஷ்டி ரூப மரமாகும். அப்படியானால் அந்த மரத்தின் விதையும் எவராவது இருப்பார்? அந்த விதை ஆடம், ஆதம், ஆதிதேவன் ஆவார். அந்த மனிதர்களின் தந்தையில் சுப்ரீம் தந்தை சிவன் ஒருபோதும் ஜென்ம மரண சக்கரத்தில் வராதவர். அவர் நேரடியாக நிரந்தர ரூபத்தில் பிரவேசிக்கிறார். அவர் பிரவேசமாகி அவருக்கு பெயர் இடுகிறார் மனு. மனன சிந்தனை மந்தனம் செய்வதில் மிகவும் தலை சிறந்தவர். அந்த மனு என்றாலும் சரி, பிரஜாபிதா பிரம்மா என்றாலும் சரி, அவரின் குழந்தைகளுக்கு மனிதர்கள் எனப்படுகிறது. அந்த மனிதர்களிலும் வகைராக்கள்
உருவாகின்றன.
சத்யுகத்தில் ஜென்மம் எடுக்கக்கூடிய மனித ஆத்மாக்கள் 16 கலைகள் நிறைந்த தேவதைகள்
எனப்படுகின்றனர்.
சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது சத்யுகத்தில் நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. அனைத்து தேவதைகளுக்கு இடையில் ஒரு நாராயணரின் சுரூபம் மட்டுமே அப்படிப்பட்டதாகும். அவருக்கு சாஸ்திரங்களில் எந்த விதமான இகழ்வும் கூறப்படவில்லை. மற்ற அனைத்து தேவதைகளுக்கும் இகழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது, சாஸ்திரங்களில் நாராயணருக்கு எந்த இகழ்ச்சியும் கிடையாது. அப்படியானால் அவசியம் 16 கலைகள் நிறைந்த பங்கினை வகித்திருப்பார். அனைத்து குணங்களும் நிறைந்த 16 கலைகள் முழுமையடைந்த முழுமையான அஹிம்சாவாதியான மரியாதை புருஷோத்தமர் பங்கினை வகித்திருப்பார். அந்த மரியாதை புருஷோத்தம தேவதைகள் சத்தியுகத்தில் இருக்கிறார்கள். அந்த யுகத்தின் பெயரே சத்திய யுகம். அசத்தியத்தின் பெயர் அடையாளமும் இருப்பதில்லை. உண்மையான பேரரசர் சுப்ரீம் சோலே வந்து அந்த யுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். இந்த சிருஷ்டி ரூப வீட்டை புதியதாக மாற்றுகிறார். மேலும் பழைய சிருஷ்டி ரூப உலகை ஹரஹர பம்பம் என்று அணுகுண்டுகளை வெடிக்க வைத்து அழிக்க வைக்கிறார். சத்யுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைத்திலும் தலை சிறந்த மனித ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு கூறப்படுகிறது தேவதைகள். சத்தியுகத்தில் அநேக பிறவிகள் எடுக்க எடுக்க ஆத்மாவின் சக்தி சிறிது குறைகிறது. திரேதாவில் 14 கலைகள் மட்டுமே இருந்து விடுகின்றன. பதினான்கு கலைகளில் குறையுள்ள தேவதைகள் ஆகிவிடுகின்றனர். அவர்களை முழுமையான தேவதை என கூற முடியாது. ஆத்மாவின் சக்தி குறையும் போது ஜென்மம் அதிகமாகிவிடுகிறது. எப்படி விதை உள்ளது, அதை முதன் முதலில் விதைக்கும் போது அதிக பயனை கொடுக்கிறது. ஏனெனில் முதல் முறை விதையில் மிக அதிக சக்தி இருக்கிறது. ஒரு முறை பயிரான பிறகு அதன் வகையையே அந்த விதையையே மறுமுறை பயிரிட்டால் அதனுடைய விளைச்சல் குறைவாக இருக்கும். அதுபோலவே ஆத்மாக்களின் இந்த ஆதி சனாதன மனித ரூபம் மரத்தை பரமாத்ம தந்தை வந்து சத்தியுகத்தில் சாத்வீக மனித இனத்தை ஸ்தாபனை செய்தாரோ அந்த தேவதைகளின் பரம்பரை முடிந்து விடுகிறது. 14 கலைகள் நிறைந்த குறையுள்ள தேவதைகளின் பரம்பரை தொடங்கி விடுகிறது. ஆத்மா சத்தியுகத்தை காட்டிலும் பல அதிக பிறவிகள் எடுக்க தொடங்குகின்றன. அதிக ஜென்மம் எடுக்கின்றன. ஏனெனில் ஆத்மாவின் பவர் க்ஷீணமாகிவிட்டது, குறைந்து விட்டது. மக்கள் தொகை அதிகரித்து கோடிக்கணக்கில் ஆகிவிடுகிறது. இப்போது டிராமாவின் மூன்றாம் சீன் தொடங்குகிறதோ அதை துவாபரம் எனப்படுகிறது. இரண்டு ராஜ்யம், இரண்டு வழி, இரண்டு குலம் என்பது தொடங்கிவிடுகிறது. இப்படி இரட்டை வழியை பரப்பக்கூடிய ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டியில் வந்து ஜென்மம் எடுக்க
தொடங்குகின்றனர்.
அவர்களுக்காக கீதையில் கூறப்பட்டுள்ளது மூடர்கள் ஆகக்கூடிய மனித ஆத்மாக்கள். சத்தியுக திரேதாவில் ராமர் கிருஷ்ணரின் உலகில் சுகத்தை அனுபவிக்க முடியாத இப்படிப்பட்ட சிரேஷ்ட புருஷார்த்தம் அதாவது பயிற்சி செய்ய முடியாதவர்கள், அவர்கள் துவைத்த அதாவது இரட்டை வழி நிறைந்த உலகில் வந்து பிறக்கிறார்கள். அவர்களின் தொடர்பில் வருவதால், சங்க பிரபாவத்தில் வருவதால் தேவதை ஆத்மாக்களும் கீழே
விழுகின்றனர்.
இன்றிலிருந்து 2500 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பிற தர்மங்கள் இந்த சிருஷ்டியில் வர
தொடங்கின.
முதன் முதலில் இப்ராஹிம் வந்தார், அவர் இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். மகாத்மா புத்தர் வந்தார், அவர் பௌத்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். இரண்டு வழிகளில் மூன்றாம் இன்னொரு வழியும் நுழைந்து விட்டது. இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து வந்தார். ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்டியன் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். இவர்கள் அனைவரும் பிற்காலத்தில் வரக்கூடிய தர்ம பிதாக்கள் அவர். ஆதியில் எந்த ஆதி சனாதன தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டதோ அதை ஸ்தாபனை செய்பவரின் பெயரை மறந்துவிட்டனர். காரியத்தை மறந்து விடுகின்றனர். அந்த நாடு, அந்த இடம், அந்த சிருஷ்டியின் மூலை எங்கிருந்து அந்த சத்திய தர்மத்தின் ஸ்தாபனை தொடங்குகிறதோ அதை சனாதன தர்மத்தினர் மறந்து விடுகின்றனர். புதிதாக வரக்கூடிய தர்மங்களின் பிரபாவத்தில் கலந்து விடுகின்றனர். தனது வாஸ்தவத்தன்மை உண்மையையே மறந்து விடுகின்றனர். விதேசிகள், வெளிநாட்டவர் மற்றும் விதர்மிகள், அதாவது வேற்று தர்மத்தினரின் பாரம்பரியத்தை பிடித்துக் கொள்கின்றனர். சனாதன தர்மம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. சனாதன தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் குறைந்து கொண்டே வருகின்றனர். மற்ற தர்மங்களின் பிரபாவம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பரமாத்மா சிவன் இந்த சிருஷ்டியில் பாரதத்தில் அவதரிக்கிறார். பவித்திரத்தின் சிறப்பம்சத்தின் காரணமாக, அவ்விபச்சாரத்தின் விசேஷத்தின் காரணமாக அந்த சதா தூய்மையான சுப்ரீம் சோல் வேற்று நாடுகளில் வருவதில்லை. ஏனென்றால் அவர் மிகவும் பவித்திரமானவர். இந்த தாமசமான சரீரத்தில் பிரவேசமான போதிலும், சாதாரண மனித சரீரத்தில் பிரவேசமான போதிலும் எப்படி கீதையிலும் எழுதப்பட்டுள்ளதோ அவர் பவித்திரமாக இருக்கிறார். கீதையில் கூறப்பட்டுள்ளது, சாதாரண சரீரத்தில் வந்துள்ள என்னை மூட புத்தியுடையவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட மூட புத்தியுள்ள மனித ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மமாக பல பிறவிகளாக இரட்டை வழி நிறைந்த உலகத்திலேயே வந்து ஜென்மம் எடுக்கின்றனர். சிருஷ்டியின் மக்கள் தொகை அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. தர்மங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாடுகளில் ராஜ்யங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. அநேக விதமான வழிமுறைகள் பரவுவதன் காரணமாக அசாந்தி பரவுகிறது. கலியுகம், சண்டை சச்சரவு நிறைந்த யுகம் என்பது உருவாகிவிடுகிறது. அனைவரும் தங்களுக்குள் சண்டையிடுகின்றனர். ஒவ்வொரு தர்மத்திலும் தர்மம் என்ற பெயரில் விதண்டாவாதம் உருவாகிவிடுகிறது. எனவே கலியுகத்தின் இறுதியில் பரம்பிதா பரமாத்ம சிவன் இந்த சிருஷ்டியில் அவதாரம் எடுத்து
என்ன துவைத ஃபைலானே வாலே மானவிய தர்மோ கா விநாஷ் கர் தீதி
இந்த இரட்டை வழியை பரப்பக்கூடிய மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தர்மங்களை அழித்து விடுகிறார். எவரின் மூலம்?
ஹர ஹர பம் பம் பாபோ கா ஹரண கர்னே வாலா ஹே.
ஹர ஹர பம் பம் பாவங்களை அழிக்கக்கூடியவராகிறார்.
அதர்ம கா ஹரண கர்னே வாலா ஹே.
அதர்மத்தை அழிக்கக்கூடியவர்.
அநேக தா கா ஹரண கர்னே வாலா ஹே.
அநேகத்தை அழிக்கக்கூடியவர். ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்ம
சிவன்
முழு உலகிலும் நன்மையே ஸ்தாபனை செய்து விடுகிறார். எனவே திருமூர்த்தி சிவன் என்று கூறப்படுகிறது. அவரின் மூன்று காரியங்கள் பிரசித்தமானவை. பிரம்மாவின் மூலம் புது சிருஷ்டி
ஸ்தாபனை.
அந்த புது சிருஷ்டியில் ஒவ்வொரு தர்மத்திலிருந்தும் தேர்வு செய்யப்பட்ட விசேஷ ஆத்மாக்கள்
வருகின்றனர்.
மனன சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் வரக்கூடியவை. அந்த புதிய சிருஷ்டி பிராமண சிருஷ்டி எனப்படுகிறது. எனவே இன்றும் பக்தி மார்க்கத்தில் பிராமண தேவதை நமக என்று கூறப்படுகிறது. பிராமணர்களுக்கு பூஜை நடக்கிறது. பிராமணர் அனைத்திலும் உயர்ந்தவர் என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இது அந்த சமயத்தின் புகழாகும். அதாவது கலியுகத்தின் இறுதி மற்றும் புது சத்தியுக உலக ஸ்தாபனைக்கு இடையில் எப்படி தர்ம பிதாக்கள் தனது தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்களோ அதே போல பிரம்மாவினுடைய ஆயுளும் 100 வருடம் என கணக்கிடப்பட்டுள்ளது. சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது. பிரம்மா 100 வருட ஆயுளில் இந்த மரண உலகத்திலிருந்து முடிந்து விடுகிறார் எனப்படுகிறது. பிரம்மா ஆத்மாவிற்காக இந்த மரண உலகம் என்பது முடிவடைந்து விடுகிறது. அந்த ஆத்மா தனது மனதை ராஜயோகத்தின் மூலமாக சரியாக அமைத்துக் கொள்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையானாலும் சரி, தன்னை குஷியாக வைக்கிறது அந்த ஆத்மா. அந்த மனம் புத்தி ரூப ஆத்மா பிரம்மாவிற்காக தனக்குள்ளேயே ஸ்வதந்திர, ஸ்வ என்றால் ஆத்மா, அதாவது சுயம், தனது ஆத்மாவின் கட்டுப்பாடு என்பது அனுபவமாகிறது. ஆத்மா என்றால் ஆன்மீகம், ஆன்மீகத்தின் ஆத்மாவின் அனுபவமாகிறது. உடல் என்பது முழு துக்கத்தினுடைய பெரும் ரூபமாகும். ஆனால் சரீரத்தை ஆத்மா கட்டுப்படுத்துவது என்பது எப்போது நஷ்டமடைந்து விடுகிறதோ, எனவே துக்கம் அனுபவமாகிறது.
பரமாத்மா
ஆத்மா ஒருவேளை தனது தந்தையான சுப்ரீம் சோல் பரம்பிதா பரமாத்ம தந்தையின் நினைவில் நிலைத்து விட்டால் உலகத்தில் எந்த ஆத்மாவிலும் இப்படிப்பட்ட சக்தி கிடையாது. எவர் ஆத்மஸ்தித்தில் நிலைத்துள்ளனரோ அவருக்கு துக்கம் கொடுக்க முடியும் என்ற சக்தி எவரிடமும் கிடையாது. அதற்காக கீதையிலும் சொல்லப்பட்டுள்ளது ஸ்வரூப நிஷ்டம். எந்த ஆத்மா ஆத்மீக ஸ்தித்தியில் நிலைத்துள்ளதோ அந்த ஆத்மாவிற்கு எவராலும் துக்கம் கொடுக்க முடியாது, அசாந்திப்படுத்த முடியாது. எனவே சாந்தி தேவன் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த சாந்தி தேவன் தந்தை சாந்தி அதாவது முக்தியை ஸ்தாபனை செய்வதற்காக, முக்தி கொடுப்பதற்காக, சாந்தியை கொடுப்பதற்காக இந்த சிருஷ்டியில் வந்துள்ளார். அந்த ராஜயோகத்தை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக்கக்கூடியவர் கற்பிக்கிறார். சுயம் பிச்சைக்காரனாகி இருக்கிறார். அவருடைய சித்திரம் பிச்சைக்காரன் ரூபத்தில் காட்டப்படுகிறது. சுயம் அரசராவது கிடையாது. ஆனால் எவருக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறாரோ அவர்களின் மனதில் முகுடம் இல்லாத ராஜாவாகி அமர்ந்திருக்கிறார். உண்மையான நெஹ்ரு அவர்தான். நெஹ்ரு அவர் இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையில் மிக நீண்ட சமயம் வரை ராஜ்யம் செய்கிறார். அவரின் மனைவி துணைவி இந்த ராஜயோக காரியத்தில் விசேஷ துணை புரியக்கூடியவர். அவருடைய பெயரும் கமலா நெஹ்ரு. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்? எப்படி தாமரை மலர் இருக்கிறதோ சேற்றில் இருக்கிறது. சேர் நிறைந்த உலகில் இருந்த போதிலும் மன புத்தி ரூப ஆத்மாவை அவர் இவ்விதமாக பொருத்திக் கொள்கிறார். மனம் புத்தி ரூப ஆத்மா அந்த சேர் நிறைந்த உலகில் ஈடுபடுவதில்லை. அவரின் சாத்வீக ரூபமே துர்கா என பூஜிக்கப்படுகிறது. பெயர் ஏற்பட்டுள்ளது துர்கை என. சாஸ்திரத்தில் எவ்வளவு பெயர்கள் உள்ளனவோ அவை அனைத்தும் நடைமுறையில் காரியம் செய்துள்ளனர். அதனுடைய ஆதாரத்தில் ஏற்பட்டுள்ளது. பெயர் ஏற்பட்டுள்ளது துர்கை என்று எனில் அவசியம் அப்படிப்பட்ட காரியம் செய்திருக்க வேண்டும். என்ன காரியம் செய்திருக்க வேண்டும்? துர்குணங்களை தூரம் விளக்கக்கூடியவர் துர்கை ஆவார். எப்போது கோபத்தில் வருகிறாரோ ஏனெனில் சக்திகள் தான் சம்ஹாரம் செய்யக்கூடியவர், அதாவது அழிக்கக்கூடியவர் என புகழ் பாடப்பட்டுள்ளது. அவர் சிவசங்கரர் மகாதேவரின் சக்தி ஆவார். கோபமான ரூபத்தை தாரணை செய்யும் போது மகாகாளி ஆகிவிடுகிறார்.
सुप्रीम सोल बाप आदम में एडम में आदिदेव में प्रत्यक्ष होता है, जिसकी यादगार बनी अंतरी बनी हुई है.
பாரதத்தின் கிழக்கு பகுதியான கல்கத்தாவிலிருந்து சுப்ரீம் சோல் தந்தை ஆதம் ஆடம் ஆதிதேவரில் பிரத்யட்சமாகிறார். அதன் நினைவார்த்தமாக ஆலமரம் உள்ளது, அஸ்வத்த மரம் எனப்படுகிறது. அந்த சுப்ரீம் தந்தை ஞானசூரியன் மூலம், சந்திரனின் மூலம் அல்ல, யாரின் மூலம்? ஞான சூரியனின் மூலம், அதாவது எவர் இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடையின் ஹீரோ பாட்டுதாரியோ, சூரியன் ஹீரோ ஆவார். ஹீரோயின் அநேகம் உள்ளனர். அதிலும் முதல் நம்பர், இரண்டாம் நம்பர், பிளஸ் நம்பர் என்று உள்ளனர். ஓம் சாந்தி.